அனந்த தேவராலே கருதி கொள்ளப்பட்ட அந்த மாயை என்ற பகுதியிலிருந்து காலம், நியதி, கலை என்ற மூன்று தத்துவங்கள் தோன்றுகின்றன. இவை வந்து தனித்தனியே தோன்றுவன, மாயையிலிருந்து தனித்தனியே தோன்றுவன. அதுக்கப்புறம் வந்து கலையிலிருந்து வித்தை தோன்றும். காலம், நியதி, கலை தனித்தனியே தோன்றிய பிறகு, ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றிய பிறகு கலை என்ற அந்த தத்துவத்திலிருந்து வித்தை என்ற தத்துவம் தோன்றும். அப்புறம் அந்த வித்தை என்ற தத்துவத்திலிருந்து அராகம் என்ற தத்துவம் தோன்றும். அப்புறம் இந்த புருடன் சொல்றாங்களே, அது என்னன்னு கேட்டா அங்கதான் ஒரு விசேஷமான கருத்து இருக்கின்றது. புருடன் என்பது தத்துவங்களுள் ஒன்றாக வைத்து எண்ணப்பட்டாலும் புருடன் என்பது மாயாகாரிய தத்துவம் என்று. அப்ப புருடன் என்பது யார் அப்படின்னா, ஆன்மாதான், உயிர் தான். அப்போ அந்த ஆன்மாவை வந்து தத்துவங்களோடு சேர்த்து புருடன் ஒன்னு பெயர் கொடுத்து எண்ணுகின்றீர்களே, தத்துவங்கள் எல்லாம் சடம் அல்லவா, அவை மாயையில் என்று தோன்றிய காரியங்கள் அல்லவா, ஆன்மா வந்து அப்படியா, அது சடமா, அது மாயிலிருந்தா தோன்றியது என்றெல்லாம் நமக்கு ஐயங்கள் எழும் இல்லையா. ஆன்மா வந்து சாந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது. அதை நாம் இந்த இடத்துல நினைச்சு பார்க்கணும். புருடன் வரும்போது அவசியம் நினைச்சு பார்க்கணும். ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது, தத்துவங்களை சார்ந்து தத்துவ வண்ண ரூபியாக இருப்பது. ஆகையினாலே இதுவரை பார்த்த தத்துவங்கள் இருக்கின்றனவே, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற இந்த ஐந்து தத்துவங்களோடும் ஆன்மா கூடி, இந்த ஐந்தையும் பஞ்ச கஞ்சுகம் என்பார். ஐந்து சட்டைகள் மாதிரி ஆன்மாவுக்கு. எவை? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த ஐந்து தத்துவங்களோடும் ஆன்மா கூடி பஞ்ச கஞ்சுகத்தோடு, இந்த பஞ்ச கஞ்சுகத்தோடு ஆன்மா கூடி இருக்கின்ற வேளையிலே அந்த ஆன்மாவானது அந்த தத்துவமயமாகவே விளங்குவதால் அதையும் ஒரு தத்துவமாக கருதி இங்கே புருடன் என்று சேர்த்துக் கொள்கின்றோம். அவ்வளவுதான். இது வந்து நம்முடைய மாதவச்சுவாமிகளுடைய உரையால் தான் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. புருடங்கிற இடத்துல பல ஆசிரியர்களுக்கும் தடுமாற்றங்கள், பல்வேறு ஆசிரியரிடம் பாடம் கேட்டவர்களுக்கும் புருடன்னா அவர்கள் வந்து இந்த ஐந்து தத்துவங்களுடைய கூட்டம் என்று கூட சொல்லலாம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் ஐந்தும் சேர்ந்திருக்கிற அந்த கூட்டம் தான் ஐயா புருடன், வேற ஒன்றும் இல்லம்பா. அப்படிப்பட்ட கருத்தும் இருக்கின்றது. சித்தாந்த படவிளக்கம் என்ற நூலில் கூட அந்நூல் ஆசிரியர் வந்து இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த ஐந்தினுடைய கூட்டம் தான் புருடன் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அந்த கருத்து நம்முடைய சிவஞான சித்தியார் பாடல் கருத்தோடு பொருந்தாமல் உள்ளது. சிவஞான சித்தியார் பாடலுக்கு உரை அருளிய நம்முடைய மாதவ சிவஞானவர்கள் தெளிவாக காட்டுகின்றார்கள். அந்த பாடலாம் பின்னால் வர இருக்கின்றது, நாம் பார்க்க உள்ளோம். இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற இந்த ஐந்து தத்துவங்களோடும் உயிர் கூடி உள்ள பொழுதுதான் அந்த உயிரானது புருடன் என்று அழைக்கப்படுகின்றது. அப்போது கூட ஒரு சிறப்பு என்னவென்றால், அப்போது கூட அந்த உயிர் வந்து எப்படி புருடன், பொது வகையால் புருடனாக இருக்கின்றது. இந்த ஐந்தோடும் கூடி உயிர் உள்ள போது பொது வகையால் புருடன், அப்போ சிறப்பு வகையால் புருடனாக இருக்கின்ற ஒரு நிலையும் உயிருக்கு உண்டு என்று நாம் இங்கே ஊகிக்க முடிகின்றது. அது வரக்கூடிய இடத்திலே நாம் விளக்கமாக பார்க்க உள்ளோம். இப்பொழுது இந்த அளவிலே வித்யாதத்துவங்களை பற்றி அறிந்து கொண்ட நிலையிலே நாம் இந்த பாடலை பார்க்கலாம். காலம், நியதி, கலை ஆகிய மூன்று தத்துவங்களும் மாயையிலிருந்து தோன்றும் என்றும், அதிலே கால தத்துவம் என்ன தொழிலை செய்யும் என்றும் இந்த பாடல் நமக்கு தெரிவித்தருள்கின்றது. அந்த பாடலை பார்க்கலாம். மாயையில் காலமோடு நியதி பின் கலாதி தோன்றும், ஆய அக்காலம் மூன்றாய் ஆக்கியும் அழித்தும் போக்கி, காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கையினை பண்ணி, நாயகன் ஆணையாலே நடத்திடும் சகத்தை எல்லாம் என்று அருமையாக தமக்கே உரிய பாணியிலே ஆசிரியர் மிகச்சிறப்பாக சொல்லி வருகின்றார். இதை நம்முடைய மாதவ சிவனுடைய பொழிப்புடைய பார்த்தோம் என்றால், அத்தன்மைத்தாகிய மாயை நின்றும் காலம் முதலிய தத்துவங்கள் உளவாம். காலம் முதலிய என்று தொகுத்து சொல்லிவிட்டார்கள். காலம், நியதி, கலை. கலையை சொல்லும் போது கூட பாடல்ல கலாதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். கலை முதலிய, ஏன் அப்படின்னா வித்தை, அராகம் ஆகியவற்றையும் நாம வந்து தழுவிக்கொள்ள வேண்டும். அதனாலதான் கலை முதலிய என்ற பொருளிலே கலாதி என்று பாடலிலே சொல்லியிருக்கின்றது. ஆதி என்ற அந்த வடமொழி சொல் முதலிய என்று பொருள்படும். அத்தன்மை தாகிய மாயை நின்றும் காலம் முதலிய தத்துவங்கள் உளவான். காலம், நியதி, அப்புறம் கலாதி, சரி, அவற்றுள் காலமாவது, அந்த தத்துவங்களிலே காலமாவது, காலம் என்ன செய்கின்றது, என்ன தொழில் செய்கின்றது என்று கூறுகின்றனர். அவற்றுள் காலமாவது முதல்வன் ஆணையால் முத்திரப்பட்டு, முத்திரப்பட்டுங்கும் போது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று மூன்று வகைப்பட்டு, தனக்கு கீழுள்ள காரிய பிரபஞ்சம் அனைத்தையும் கால வரையறையப்படுத்தி கண்மத்தை வரை செய்து நிற்கும். கால தத்துவம் தான் வந்து மற்ற எல்லா பொருள்களையும் கால வரையறைக்கு உட்படுத்துகின்றது. அதுல தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் உரையாசிரியர், தனக்கு கீழ் உள்ள உலகங்களை. ஏன்னா இந்த கால தத்துவத்திற்கு மேம்பட்ட உலகங்களும் இருக்கின்றன, அது சுத்த உலகங்கள், சுத்தமாயிலே தோன்றியவை. அந்த சுத்த உலகங்களிலே இந்த கால தத்துவத்தினுடைய தொழிற்பாடு செல்லாது. ஆமா, இந்த கால தத்துவத்திற்கு கீழ்பட்ட அசுத்த பிரபஞ்சங்களிலே வந்து நடப்பவற்றையெல்லாம் இன்னென்ன காலத்துல இன்னென்ன செயல்பாடுகள் நடக்க வேண்டும் என்று வரையறைப்படுத்துவது எது, இந்த கால தத்துவம் தான். அதுதான் அந்த கால தத்துவத்தினுடைய வேலை. அப்புறம் என்ன செய்யும், கண்மத்தை வரையறை செய்து நிற்கும். கண்மத்தை இன்னார் வந்து இந்த வினைப்பலனை அனுபவிக்கணும்னா இந்த காலத்துலதான் அது நடக்கும். அந்த காலம் கழிவதற்கு முன்பு எவ்வளவு முயற்சிகள் செய்யப்பட்டாலும் அந்த பலன் வந்து கிடைக்காது. ஆகையினாலே அந்தந்த காலம் எதற்கும் வர வேண்டும் நாமனும் உலகியல்ல சொல்கின்றோமே, அது கால தத்துவத்தினுடைய செயல்பாடுதான். ஆக இதை வந்து நாம வந்து அந்த செயலுள்ள பதங்களோடு பொருத்தி அறிய வேண்டும் என்றால் நம்முடைய 16வது கட்டத்து குருமூர்த்திகளுடைய பதவுரை நமக்கு மிகவும் துணை செய்கின்றது. அதை பார்த்தால் அந்த பதங்களோடு நாம் பொருத்தியும் அறிந்து கொள்ளலாம். எண்ணும்மை முன்னரும் சென்று இயையும் என்று சொன்னார். எண்ணும்மை முன்னரும் சென்று இயையும் எங்க வருது அப்படின்னா, இந்த இரண்டாம் அடியில் வருகின்றது பாருங்க. ஆக்கியும் அழித்தும் போக்கின்னு வருது. ஆக்கியும் அப்படின்னா என்ன, தோற்றுவித்தும், அப்புறம் அழித்தும் அப்படின்னா காத்தும், போக்கி அப்படின்னா போக்கியும், அதாவது இறுதியை செய்தும், தோற்றுவித்தும் காத்தும் அப்புறம் வந்து அழித்தும். இதுல வந்து ஆக்கியும் அழித்தும் அப்புறம் போக்கியும் மட்டும் இருக்கு, அந்த இடத்துலயும் உண்மையை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக்கியும் அழித்தும் போக்கியும் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது கால தத்துவம் செய்யக்கூடிய வேலை. இதை செய்வதற்குத்தான் அந்த காலம் வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று முத்திரப்பட்டுள்ளது. ஆய அக்காலம் என்று பாடலிலே வந்துள்ளது. ஒரு சில அறிஞர்களுக்கு நாம் பதவுரை பார்த்தால் நமக்கு இன்னும் தெளிவாகும். ஆய அக்காலம் வருது, அதே ஆய அக்காலம் வந்தது அப்படின்னா ஆயன அவற்றுள் ஒன்றாகிய, எவற்றுள் ஒன்றாகிய, மாயையிலிருந்து எதெல்லாம் தோன்றும் சொன்னார், காலம், நியதி, கலாதிகள். அந்த காலம், நியதி, கலாதிகள் சொன்னார்களே, அதுல ஒன்னா இருப்பது தானே காலம. அதான் அவற்றுள் ஒன்றாகிய அந்த கருத்துலதான் ஆய அக்காலம். நான் அவற்றுள் ஒன்றாகிய கால தத்துவமாவது என்ன செய்கின்றது, நாயகன் ஆணையாலே மூன்றாய், முதல்வனுடைய ஆணையாலே மூன்றாய், எப்படி, இறப்பு, நிகழ்வு, எதிர்வு. அதான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ங்கிறோம். இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என முத்திரப்பட்டு ஆக்கியும் அழித்தும் அப்புறம் போக்கியும் இருக்கு, அது கூட உண்மை சேர்த்துக்கிடுவோம். ஆக்கியும் அழித்தும் போக்கியும் அப்படின்னா தோற்றம், நிலை, இறுதி என்னும் முத்தொழிலு உடைய தனக்கு கீழ் உள்ள உடலும் உலகமாகிய காரிய பிரபஞ்சம் அனைத்தையும். என்ன இந்த பொருள்கள்லாம் என்ன நீங்கி போயிட்டது அப்படின்னா, நீங்கக்கூடிய காலம் வந்து விட்டது, இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கிடைக்கக்கூடிய காலம் வந்துட்டது. அப்ப கொடுப்பதும் காலம்தான், நீக்குவதும் காலம்தான். இப்ப எவ்வளவோ காலம் நான் இந்த பொருளை வச்சிருந்தேன்னா அவ்வளவு காலம் அந்த பொருளை நம்மிடம் வைத்து காப்பதும் காலம்தான். ஆகவே காலம்தான் ஆக்குகின்றது, அழிக்கின்றது, போக்குகின்றது. இல்லையா, அழித்தல் என்பது இந்த காத்தல்ங்கிற பொருள் வருதடி, அது சிறப்பு நகரம் வராது. அந்த மாதிரி அப்ப எல்லாமே காலமே முத்தொழிலும் செய்கின்றதோ அப்படின்னு ஐயப்பாடு வரும். அதான் முதல் சூத்திரத்திலே அதை விளக்கி விட்டார்கள். காலம் செய்வதாகத்தான் தோன்றும், கடவுள் ஏவலால் அது செய்கின்றது என்ற கருத்திலே காலமும் கடவுள் ஏவலால் துணை காரணம்தான் என்று சொன்னார்கள். அதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். அதனாலதான் எண்ணும்மை முன்னரும் சென்று செய்யும் என்றார்கள். ஆக்கியும் அழித்தும் போக்கியும் என்பதிலே அந்த உண்மையிலே அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். கால சங்கையினை பண்ணின்னு மூன்றாம் அடியில் வருத, அந்த இடத்துல சங்கைனா என்ன, வரையறை. கால தத்துவம் தனக்கு கீழ்பட்ட பிரபஞ்சங்களுக்கெல்லாம் கால வரையறையினை ஏற்படுத்துகின்றது. இவ்வளவு இவ்வளவு காலம் இந்தந்த பிரபஞ்சம் இருக்கட்டும் என்று வரையறை செய்கின்றது வேலையை இந்த கால தத்துவம் செய்கின்றது. அப்புறம் முக்கியமான செய்தி இறுதியிலே சொல்கின்றார்கள், இந்த கால தத்துவம் எப்படி இந்த தொழிலை செய்கின்றதுங்கும் போது நாயகன் ஆணையாளே என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பாடல்களே. இனி வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் இவ்வாறு ஒவ்வொரு பாடலிலும் சொல்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இந்த பாடலே சொல்லியிருக்கின்றார்களே நாயகன் ஆணையாளே, இதை வந்து எல்லா பாடல்களோடும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தத்துவ அதிகாரம் முழுமைக்கும் இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். தத்துவ அதிகாரம் அப்படின்னா இனி வரக்கூடிய பாடல்களிலே எந்தெந்த பாடல்களிலெல்லாம் தத்துவங்களுடைய தொழிற்பாடு சொல்லப்படுகின்றதோ, தோற்றம் சொல்லப்படுகின்றதோ, அந்த தோற்றம் தொழிற்பாடு எல்லாமே வந்து நாயகனுடைய ஆணையினால் தான் நடக்கின்றது. ஆகவே நாயகன் ஆணையாளின் இந்த பாடல சொன்ன அந்த தொடரை வந்து நாம வரக்கூடிய பாடல்கள் தத்துவ அதிகார பாடல்கள் அனைத்திலும் நாம் பொருத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு மிகச்சிறப்பான முறையிலே அறிவுறுத்தி வருகின்றார்கள் உரையாசிரியர் சிவஞான சுவாமிகள். அவர்கள் சொல்கின்றார்கள், நாயகன் ஆணையாளே என்பதனை தத்துவாதிகாரம் முழுதினும் உய்த்துரைக்க என்று சொல்கின்றார். அதை அப்படியே கடைபிடித்து தம்முடைய பத உரையிலே காட்டியிருப்பார்கள் நம்முடைய 16வது பட்டத்து குருமூர்த்திகள். அவருடைய பத உரையிலே அடுத்து வரக்கூடிய பாடல்கள் தொடங்கி எல்லாவற்றையும் பார்க்கலாம். சரி, இனி அடுத்த பாடலை பார்த்தால் இதுல காலம் நியதி கலாதிகள் தோன்றும் சொல்லிட்டு கால தத்துவத்தினுடைய செயற்பாடை மட்டும் இதிலே குறிப்பிட்டார். அது வந்து தனக்கு கீழ்பட்ட பிரபஞ்சத்திற்கெல்லாம் வந்து தோற்றம் நிலை இறுதி ஆகியவற்றை செய்து கண்மத்தையும் வரையறை செய்து நிற்கும் என்று சொன்னார்கள். இனி நியதி தத்துவம் சொன்னார்களே, அப்புறம் வந்து கலை சொல்லியிருக்கின்றார்களே, இவையெல்லாம் கால தத்துவத்தின் பின் தோன்றுவன என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இவற்றுக்கெல்லாம் என்ன தொழில்? நியதி தத்துவம் என்ன செயலை செய்கின்றது, கலை என்ன செயலை செய்கின்றது என்று சொல்லக்கூடிய பாடல் தான் அடுத்த பாடல். அதை பார்க்கலாம். நியதி பின் தோன்றி கண்ம நிச்சயம் பண்ணி நிற்கும் அயர்விழா கலை பின் தோன்றி ஆணவம் ஒதுக்கி சித்தின் செயல்புரி கிரியாசக்தி தெரிவிக்கும் சிறிதே வித்தை உயர்களை அதனில் தோன்றி அறிவினை உதிக்க பண்ணும் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். பாடலை 2-3 முறை நாம் படித்து பார்த்து அப்புறம் வந்து காலையில் எழுந்தவுடன் எண்ணி பார்த்தோம் என்றால் அப்படியே நம்முடைய மனதிலே பதிந்திருப்பதை உணரலாம். எத்தனை அரிய செய்தியினை எவ்வளவு எளிதாக நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு பரம கருணையோடு நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ளார்கள் என்பதை தமிழ் செய்த மக்கள் அவசியம் எண்ணி பார்த்தவர் இந்த பாடலை சொல்கின்றார். நியதி பின் தோன்றி பதவுரை பார்த்தோம் என்றால் நியதி பின் தோன்றி நியதி தத்துவம் அக்காலத்தின் பின்னாக மாயை நின்றும் தோன்றி கால தத்துவம் தோன்றி சொன்னார் இல்லையா, அதற்கு அடுத்தாற் போலதான் நியதி தத்துவம் தோன்றுகின்றது. எனவே தோற்ற முறையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்புறம் சரி, காலத்துக்கு அப்புறம் நியதி தோன்றது, தோன்றி என்ன தொழிலை செய்கின்றது, கண்ம நிச்சயம் பண்ணி நிற்கும். கண்ம நிச்சயம் பண்ணி நிற்கும் முதல்வன் ஆணையால் அவரவர் செய்த கண்மம் அவரவரே நுகருமாறு நியமிக்கும். அப்ப கண்ம நிச்சயம் பண்ணதெல்லாம் என்ன, அவரவர் செய்த கண்மத்துக்குண்டான பலனை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியமத்தை நிலைநிறுத்தும். அதுதான் வந்து நியதி தத்துவத்தினுடைய வேலை. சரி, பின் அயர்விழா கலை தோன்றி அந்த நியதி தத்துவம் தோன்றிய பிறகு அந்த மாயையிலிருந்தே எது தோன்றுகின்றது, அயர்ச்சி இல்லாத கலை தத்துவம் தோன்றுகின்றது. கலை என்பது தமிழ் வழக்கு, கலா என்பது அதற்குரிய வடமொழி பெயர். பதவுரையில் பார்க்கலாம், அதன்பின் அம்மாயையினின்றே அயற்சி இல்லாத கலா தத்துவம் தோன்றி. சரி, நியதிக்கு பிறகு கலை தத்துவம் தோன்றுகின்றது, அது என்ன தொழிலை செய்கின்றது அப்படின்னா, ஆணவம் சிறிதே ஒதுக்கி ஆணவத்தை ஏகதேசத்தில் நீக்கி, ஆணவ மனத்தை சிறிதளவு ஒடுக்குமா, முழுமையா ஒடுக்கும் சொல்லல. ஏன்னா நம்முடைய சாத்திரங்கள் என்ன சொல்கின்றன, திருவருட்பயன் முதலான சாத்திரங்களை கேட்டிருப்பவர்கள் தெளிவாக ஒரு கருத்தினை உணர்ந்திருப்பார்கள். இந்த மாயாகாரிய தத்துவங்கள் எல்லாம் விளக்கு போன்றவை என்ற கருத்து தான் அது. அப்ப விளக்கு வந்து என்ன செய்யும், இருளை வந்து முழுமையாக நீக்கி விடுமா, நீக்காது, சிறிதளவு தான் நீக்கும். ஒரு கை விளக்கு இருக்கின்றது, சிறிதளவு தான் இருளை நீக்கும், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நீக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆணவ மலச்சக்தியை சிறிதளவு ஒடுக்கின்றது, ஆணவ இருளை சிறிதளவு ஒடுக்கின்றது இந்த கலை என்ற இந்த விளக்கு போன்ற கலை என்ற தத்துவம். முக்கியமான வேலையை செய்து இந்த கலை நமக்கு எது மூலமான தடையோ அதை கொஞ்சம் அப்படி ஒடுக்குகிறது. என்ன செய்கின்றது, இது தானா செய்தா இந்த கலை, நாயகன் ஆணையாளின்னு போன பாடல் இருக்கின்றதே உரிய இடத்துல பெய்து கொள்ள வேண்டும் அறிவுறுத்தினார்களே, இந்த இடத்துல பாருங்க பதவுரையில தெளிவாக அதை சேர்த்திருப்பார்கள். என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னா, ஆணவத்தை ஏகதேசத்தில் நீக்கி, எது கலை தத்துவம், ஆணவத்தை ஏகதேசத்தில் நீக்கி சித்தின் செயல்புரி கிரியாசக்தி தெரிவிக்கும், சித்தின்னா ஆன்மாவின், ஆன்மாவின் தொழில் செய்யும் கிரியாசக்தியை விளக்கி முதல்வன் ஆணையால் வினைக்கீடாக வரும் போகத்தில் செலுத்தி நிற்கும் தெரிவிக்கும். அப்படின்னா என்ன, இந்த கலை இருக்கின்றதே ஆணவமன சக்தியை சிறிதளவு ஒடுக்கி அறிவு பொருளாகிய ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை தூண்டி அதை என்ன செய்யும், வினைப்போகத்திலே அதை வந்து செலுத்தி நிற்கும். சரி, கிரியாசக்தியை விளக்குவது ஆணவமன சக்தியை சிறிதே ஒடுக்கி உயிரினுடைய கிரியாசக்தியை தூண்டுவது கலையின் வேலை என்பது பெறப்பட்டது. அடுத்தால என்ன அப்படின்னா, பாடல் என்ன சொல்லியிருக்காரு, இறுதியில வித்தை உயர்களை அதனில் தோன்றி அறிவினை உதிக்கப்படும், வித்தையின் தொழில் அது என்ன அப்படின்னா, உயர்களை அதனில் வித்தை தோன்றி, உயர்ந்த அக்கலையின் நின்றும் வித்யாதத்துவம் தோன்றி என்ன செய்யும், அறிவினை உதிக்க பண்ணும். அதாவது சிறிதே அப்படிங்கிறது கிரியாசக்தி தெரிவிக்கும் சிறிதேன்னு மேல இருக்கு இல்லையா, அந்த சிறிதே இங்கேயும் சேர்த்துக்கணும். என்ன, கலை எப்படி கிரியாசக்தியை சிறிதளவு எழுப்புமோ அது மாதிரி ஆன்மாவின் ஞான சக்தியை சிறிதளவு தான் இந்த வித்தை எழுப்பும். அதனாலதான் நம்ம அறிவு சிற்றறிவா இப்ப இருக்கு, விளக்கினால் பெறப்படும் வெளிச்சம், அதனால காண்கின்ற காட்சி அது வந்து சிறிதளவு தானே தெளிவா இருக்கும், முழுமையான தெளிவான காட்சியா சொல்ல முடியாது, கதிர்வனொடியில காண்ற மாதிரி தெளிவான காட்சியா இருக்குமா, இருக்காது. அதனால கலை எப்படி கிரியாசக்தியை சிறிதளவு விளக்கம் செய்கின்றதோ அதுபோல இந்த வித்தையும் ஆன்மாவினுடைய ஞான சக்தியை சிறிதளவே விளக்கம் செய்யும். ஏன்னா ஆணவமன சிறிதளவு தான் இந்த தத்துவங்களால ஒடுக்கப்பட்டிருக்கிறது, அதான் காரணம். அவ ஆன்மாவினது ஞான சக்தியை ஏகதேசத்தின் விளக்கி, ஏகதேசம்னா சிறிதளவு, ஏகதேசத்தின் விளக்கி முதல்வன் ஆணையால் அப்போகத்தின் கண் செலுத்தி நிற்கும். ஆக கலையானது உயிருடைய கிரியாசக்தியை விளக்குவதிலாகட்டும், வித்தையானது உயிருடைய ஞான சக்தியை விளக்குவதிலாகட்டும், ஏன் விளக்கப்படுகின்றன இதெல்லாம் அப்படின்னா, உயிருடைய ஞான கிரியைகள் விளங்கி அதன் மூலம் வினைப்போகத்தை உயிர்கள் அனுபவிப்பதற்காக தான். சரி, என்னுடைய சுவாமியுடைய பொழிப்புரையை பார்த்தால், நியதி தத்துவம் அக்காலத்தின் பின்னாக மாயை நின்றும் தோன்றி அவரவர் செய்த கண்மம் அவரவரே நுகருமாறு நியமிக்கும், அதன்பின் அம்மாயை நின்றே கலை தோன்றி ஆணவத்தை ஏகதேசத்தில் நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை விளக்கி வினைக்கீடாக வரும் போகத்தை செலுத்தி நிற்கும், அக்கலையில் நின்றும் வித்தை தோன்றி அவ் ஆன்மாவினது ஞான சக்தியை ஏகதேசத்தில் விளக்கி அதன்கள் செலுத்தி நிற்கும் என்பதா. இனி அடுத்த பாடலே இதுகாரம் நாம வந்து காலம் நியதி கலை என்ற மூன்று தத்துவங்கள் இவை மாயை நின்று தோன்றும் என்று முதல் பாடலை பார்த்து அதிலேயே காலத்தினுடைய தொழிற்பாட்டை பார்த்தோம். அடுத்த பாடலிலே நியதி கலை வித்தை என்ற தத்துவங்கள் எப்படி தோன்றும் என்றும் அவை என்னென்ன தொழில்களை செய்கின்றன என்று பார்த்தோம். இனி அடுத்த பாடலிலே எஞ்சி உள்ளவை வித்தைக்கு அப்புறம் வரக்கூடியவை வந்து அராகம், அராகத்துக்கு அப்புறம் புருடன், இதை வந்து அடுத்த பாடலிலே சொல்கின்றன. அந்த பாடலை பார்க்கலாம். விச்சையின் அராகம் தோன்றி வினை வழி ஓகத்தின்கண் இச்சையை பண்ணி நிற்கும், தொழில் அறிவு இச்சை மூன்றும் வச்சபோது இச்சா ஞான கிரியை முன் மருவி ஆன்மா நிச்சயம் புருடனாகி புதுமையின் நிற்பனன்றே. இந்த பாடலத்தான் நம்முடைய சிவஞானவர்களுடைய உரையானது புருட தத்துவத்தை பற்றி நாம் தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு வழிவகுக்கின்றது. என்ன அப்படின்னா, இந்த பாடலுடைய கருத்தினை குருமூர்த்திகளுடைய பதவுரை துணை கொண்டு நாம் முதலிலே காணலாம். விச்சையின் அராகம் தோன்றி, வித்தை என்பதுதான் விச்சை என்று இந்த பாடலிலே இருக்கின்றது. விச்சையின் அராகம் தோன்றி அவ்வித்தையை நின்றும், அவ்வித்தை அதாவது போன பாடல வந்து சொல்லப்பட்டதே கலையிலிருந்து தோன்றும் என்றும் ஆன்மாவின் ஞான சக்தியை சிறிதளவே விளக்கி நிற்கும் என்றும் சொல்லப்பட்டதே அந்த வித்தையிலிருந்து எது தோன்றுகிறது, அராகம் தோன்றி, அராக தத்துவமானது தோன்றி என்ன தொழில் செய்கின்றது, நாயகன் ஆணையினாலே அது என்ன தொழில் செய்கின்றது அப்படின்னா, இச்சையை வினை வழி போகத்தின் கண் பண்ணி நிற்கும், ஆன்மாவினது இச்சாசக்தியை விளக்கி முதல்வன் ஆணையால் வினைக்கீடாக வரும் அப்போகத்தில் செலுத்தி நிற்கும். தெளிவாக சொல்லியிருக்கின்றார் என்ன செய்கின்றது இந்த அராகம், ஆன்மாவினுடைய இச்சாசக்தியை விளக்குகின்றது இல்லையா. அப்ப கலையினால் ஆன்மாவின் கிரியாசக்தி விளக்கப்பட்டாயிற்று, வித்தையினால் ஆன்மாவினுடைய ஞான சக்தி விளக்கப்பட்டாயிற்று. அப்ப ஆன்மாவினுடைய இச்சாசக்தி விளக்கப்பட வேண்டுமே, இச்சாசக்தியும் சேர்ந்துதான் தடைபட்டு இருக்கின்றது என்பது இதனால் தெளிவாக தெரிகின்றது. ஒரு சாரார் வந்து ஆன்மாவினுடைய ஞானத்தையும் கிரியையும் தான் ஆணவமனம் மறைத்து நிற்கின்றது அப்படின்னு ஒரே ஒரு பாடலை வைத்து சான்று காட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லையா? ஆனா அது வந்து பொருந்தாது என்பதற்கு நம்ம பல சான்றுகள் காட்டலாம். ஒரு பாடல்ல சொன்னார்கள், அருளந்தி சிவம் சொன்னார்கள், எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி. ஐயா, ஞானம் தான் அடிப்படை இல்லையா? அறிவு இருந்தாதான் செயல் வரும், விருப்பம் வரும். அறிவுங்கிறது தடைபட்டிருக்கும் போது விருப்பம் எப்படி நிகழும், செயல் எப்படி நிகழும்? அந்த கருத்துல தான் வந்து அந்த கருத்தை நாம் இதன் மூலமும் பெறலாம். எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி என்று சொன்னார். சிவத்துக்கு சொன்னதாக இருந்தாலும் அதை வந்து நாம உயிருக்கும் கொள்ளலாம். என்னன்னா, ஞானம் எப்படி உள்ளதோ அப்படிதான் இச்சை இருக்கும், செயல் இருக்கும். ஞானமே தடைபட்டதுன்னா ஆணவ மூலம் ஆன்மாவின் அறிவை மறைப்பது உண்மை. அப்ப இச்சை செய்த ரெண்டும் சேர்ந்துதான் அங்க மறைக்கப்படுகின்றது. இந்த இடத்துல பாருங்க, தெளிவா விளங்குது. இச்சையும் வந்து ஆணவ மனத்தால் தடுக்கப்பட்டிருப்பதால தான் அந்த கலை வந்து ஆணவ மனத்தை ஒடுக்கிய பிறகு அராகங்கிற ஒரு தத்துவத்தினால ஆன்மாவினுடைய இச்சை விளக்கப்படுகின்றது. இந்த இச்சையே வந்து தடுக்கப்படலைன்னா இதை விளக்குவதற்கு ஏன் அராக தத்துவம்னு ஒரு தத்துவம் வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே அவ்வித்தையில் நின்றும் அராக தத்துவம் தோன்றி ஆன்மாவினது இச்சாசக்தியை விளக்கி தானே விளக்குதா, முதல்வன் ஆணையால் விளக்கி வினைக்கீடாக வரும் அப்போகத்தில் செலுத்தி நிற்கும். வினைக்கீடான போகத்திலே ஆன்மா ஈடுபடுவதற்காகத்தான் இந்த கலை, வித்தை, அராகம் மூன்று தத்துவங்களும் முதல்வன் ஆணையினாலே அந்த ஆன்மாவினுடைய கிரியை, ஞானம், இச்சை ஆகியவற்றை முறையே விளக்குகின்றன. சரி, அப்போ இப்போ ஆன்மாவுக்கு வந்து என்ன கிடைச்சி விட்டது? கிரியாசக்தி விளங்கிவிட்டது, ஞானசக்தி விளங்கிவிட்டது, இச்சாசக்தி விளங்கிவிட்டது. அதுதான் சொல்றாங்க, தொழில் அறிவு இச்சை மூன்றும் வச்ச போது. ஆமா, தொழில்னா கிரியை, அறிவுனா ஞானம், அப்புறம் இச்சை. இச்சை என்பது விருப்பம். தொழில் அறிவு இச்சை மூன்றும் வச்ச போது, வச்ச போதுனா என்ன, இந்த மூன்று தத்துவங்களும் முறையே தொழில் அறிவு இச்சை ஆகியவற்றை விளக்கிய போது, வச்ச போதுனா அந்த இடத்துல விளக்கிய போதுன்னு பொருள் கொள்ளணும். என்ன, கலை, வித்தை, அராகம் ஆகியவற்றால் ஆன்மாவினுடைய கிரியை, ஞானம், இச்சை ஆகியவை விளக்கமுற்ற போது விளக்கிய வழி அப்படின்னு இருக்கும். வழின்னா போது. இவ்வாறு கலை முதலிய மூன்றும் தொழில் முதலிய மூன்றனையும் விளக்கிய வழி. கலை முதலிய மூன்றும்னா கலை, வித்தை, அராகம். தொழில் முதலிய மூன்றுனா தொழில், அறிவு, இச்சை. முறையே கொள்ள வேண்டும், நிரல் நிறையா கொள்ளும். ஆக கலை, வித்தை, அராகம் இவற்றினாலே முறையே ஆன்மாவினுடைய தொழில், அறிவு, இச்சை ஆகிய மூன்றும் விளங்கிய போது என்ன ஆகுது? ஆன்மாவானது புருடங்கிற நிலையை அடையுது. இந்த மூணு மூணு சேர்ந்தா மட்டுமா? காலம் நியதி ரெண்டும் வேண்டுமே, அதை இங்க வந்து சேர்த்து சொல்கின்றார்கள். அதான் உரையாசிரியருடைய துணை இல்லாம நாம வந்து ஒன்னும் செய்ய முடியாது. அற்புதமாக சொல்கின்றார்கள். என்ன அப்படின்னா, உயிருக்கு அறிவு, இச்சை, செயல் மூன்றும் விளக்கம் முற்றுட்டா வந்து அந்த உயிர் வந்து கண்ம பலனை அனுபவித்த முடியுமா? காணாது. அந்த கண்ம பலனை உரிய காலத்தில் தானே அனுபவிக்க முடியும். அப்போ அங்க கால தத்துவம் வந்து தொழில் செய்யணும், கால வரையறை செய்து நிற்க வேண்டும். அது மட்டுமா, அந்த ஆன்மா அப்படி அனுபவிக்க வேண்டிய பலனை அதற்கு பதிலாக வேறொரு ஆன்மா அனுபவித்துவிடக் கூடாது. ஆகவே இது இந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டிய பலன் தான், இதை இந்த ஆன்மா தான் அனுபவிக்கணும், வேற ஆன்மா அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நியமம் செய்வதற்கு, அந்த இடத்துல வந்து வரையறை செய்து நிற்பதற்கு நியதி தத்துவம் வேண்டும். ஆகையினாலே கலை, வித்தை, அராகம் இவை மூன்றும் ஆன்மாவினுடைய கிரியை, ஞானம், இச்சை ஆகியவற்றை விளக்கிய போது காலமும் நியதியும் துணையா வருது. எப்படி அப்படின்னா, கண்மத்தை வரையறுத்தலும் நியமித்தலும் செய்யும் முகத்தான். காலதத்துவம் வந்து கண்மத்தை இந்த காலத்துல நுகரணும் அப்படின்னு காலத்தை வரையறை செய்து கண்மத்தையும் வரையறை செய்து இந்த காலத்துல இந்த கண்மத்தை நுகரணும்னு. அப்புறம் நியமித்தலை செய்வது எது? அது நியதி. ஏன்னா இந்த ஆன்மாதான் இந்த கண்மத்தை நுகரணும் அப்படின்னு நியமித்தல் செய்து. ஆகவே கண்மத்தை வரையறுத்தலும் நியமித்தலும் செய்யும் முகத்தான் உபகரிப்பவனவாகிய கால நியதிகளும் உளப்பட. ஆக ஏற்கனவே கலை, வித்தை, அராகம் மூணோட ஆன்மா சேர்ந்தாச்சு. இப்போ கண்மத்தை வரையறுப்பதற்கும் நியமிப்பதற்கும் முறையே காலம், நியதி இவற்றோடும் அந்த ஆன்மா சேர்கிறது. சேர்ந்த போது இவை ஐந்தும் கூடி, அந்த ஐந்தும் ஆன்மாவோடு கூடி ஆன்மா புருடன் என்ற பெயரை பெறுகின்றது. இச்சா ஞான கிரியை முன் மருவி அந்த கால நியதிகளும் உளப்பட பஞ்ச கஞ்சுகமுடைய உயிர் இச்சா ஞானக்கிரியை முன் மருவி அவ் இச்சை முதலிய மூன்றனையும் ஏகதேசத்தில் மருவி இச்சை கிரியை ஞானம் மூன்றையும் பொருந்தி இல்லையா, கலை, வித்தை, அராகம் ஆகிய மூன்றோடும் சேர்ந்து இச்சை ஞானம் கிரியை ஆகிய மூன்றையும் பொருந்தி கண்மத்தை வரையறுத்தலும் நியமித்தலும் செய்யக்கூடிய கால நியதிகளோடும் சேர்ந்து. ஆக கலை, வித்தை, அராகம், காலம், நியதி என்ற ஐந்தோடும் சேர்ந்து பஞ்ச கஞ்சுகனாக அந்த உயிரானது என்ன செய்கின்றது? பொதுமையின் நிச்சயம் புருடனாகி நிற்பன் அன்றே, பொது வகையால் நிச்சயமாகிய புருட தத்துவம் என பெயர் பெற்று நிற்கும் என்க. புருட தத்துவம் என பெயர் பெற்று முதல்வன் ஆணையால் அப்போகத்தில் உண்முகமாய் நிற்கும். போகத்தில் உண்முகமாய், உண்முகமாய் என்ன, இந்த போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற கருத்தில் நிற்கும், அனுபவிக்கக்கூடிய நிலையில நிற்கும், அதான் உண்முகம். ஆகையினாலே ஆன்மா வினை போகத்தை நுகரணும்னா ஆணவமனத்திலே அதை அழுதி அழுந்தி கிடந்தா அது அறியாமையில கிடக்கும், அப்ப நுகர முடியாது. அப்ப ஆணவன சக்தி சிறிதே ஒடுக்கப்பெறணும், அதுக்கு கலை துணை செய்து இல்லையா செயல்படணும் அந்த உயிர் வந்து. ஏன்னா முயற்சியாலதான் வினைப்பலன் வந்து சேரும் அப்படின்னு இரண்டாம் அதிகரணத்துல எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கின்றார்கள், அதை நாம் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். நாம் ஆசிரியர் ஒரு இடத்திலே சொன்ன கருத்தை தக்க இடத்திலே நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். எந்த வினைப்பலன் என்றாலும் முயற்சியினால்தான் வந்து நுகர முடியும் சொல்லியிருக்காங்க. அப்ப முயற்சின்னா அப்ப செயல்படணும் இல்லையா, அப்ப கிரியாசக்தி முதல்ல தூண்டப்படணும், அந்த கிரியாசக்தியை தூண்டுகின்றது கலை. அப்புறம் அறிவு விளங்க வேண்டும், அந்த ஞான சக்தியை தூண்டுகின்றது வித்தை. அப்புறம் ஆர்வம் வரணும், ஆர்வம் வந்தாதான் அந்த செயல் வந்து தொடர்ந்து நடக்கும். ஆகவே அந்த ஆர்வத்தை அந்த விளைவினை இச்சையினை தூண்டுவது அராகம். இவ்வாறு கலை வித்தை அராகம் இவற்றினாலே ஆன்மாவானது தன்னுடைய அறிவு இச்சை செயல்கள் விளக்கமுற்ற போது அப்போ அந்த இந்த அந்த கண்மவலனை நுகரணும்னா அந்த நுகரக்குரிய காலமாக அது இருக்கணும். அப்போ காலவரையறை செய்து கண்மவரையறை செய்து அங்கே கால தத்துவம் வந்து சேர்கின்றது. இந்த ஆன்மா அதை நுகர்ந்தே ஆகணும்னு நியமிப்பதற்கு நேதி தத்துவம் வந்து சேருகின்றது. சேரும் பொழுது ஏற்கனவே அறிவிச்சை செயல்களை விளக்கம் செய்கின்ற அறிவிச்சை செயல்களை விளக்கம் செய்கின்ற கலை வித்தை ஆராகத்தோடு கூடியுள்ள உயிர் இப்பொழுது கண்ம வரையறையும் நியமித்தலும் செய்யக்கூடிய கால நியதிகளோடும் கூடி, ஆக கலை வித்தை அராகம் காலம் நியதி என்ற ஐந்து தத்துவங்களோடும் இந்த ஆன்மா கூடி பஞ்ச கஞ்சுகனாக நிற்கின்றதே, இப்போதுதான் அது போகத்தை நுகர வேண்டும் என்ற கருத்திலே இருக்கின்றது. இப்படி பஞ்ச கஞ்சுகனாய் இந்த ஐந்து தத்துவங்களோடும் கூடி ஆன்மா நிற்கும் பொழுது அதுதான் நிச்சயமாய் புருடன் என்று சொல்லப்படுகின்றது. ஆசிரியரே பாருங்க, நிச்சயம் புருடனாகின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த புருட தத்துவத்தை பற்றி ஆகமங்களிலே படிக்கும் பொழுதும் பிற சாஸ்திரங்களிலே படிக்கும் பொழுதும் புருட தத்துவம் என்பது எது என்று ஒரு தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் அது உணர்வதற்கு அரிதாக இருப்பதை நாம் இங்கே ஊகித்து அறிந்து கொள்ள முடிகின்றது. ஐந்து தத்துவங்களுமே புருடனா அல்லது புருடன் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களெல்லாம் போக்குவதற்காக தான் இந்த ஐந்து தத்துவங்களோடும் கூடியபடி நிச்சயமாக அந்த உயிர் தான் புருடனாக விளங்குகின்றது என்று சொல்லி, அதுவும் பொது வகையால் புருடன் என்பதை பொதுமையில் புருடன் என்று சொல்லி பொதுமையின் நிற்பன்னு அற்புதமா சொன்னார்கள். இனி குறிப்புரை பார்த்தோம் என்றால், அப்போ சிறப்பு வகையால் புருடனாக நிற்கும் ஒரு நிலையும் உள்ளது போலும், அப்படி ஒரு சந்தர்ப்பமும் உள்ளது போலும் அப்படிங்கும் போது அது அதுக்கு எப்போ அது சிறப்பு வகையால் புருடனாக இருக்கும் அப்படின்னா, இந்த கலையிலிருந்து மூல பிரகிருதி என்று ஒரு தத்துவம் தோன்றும்னு அடுத்த பாடல சொல்லுவார். அது பிரகிருதியும் பார்கள் மூலப்பகுதின்னு சொல்வார்கள். அந்த மூலப்பகுதியிலிருந்து அவிச்சை முதலிய ஐந்து தோன்றும், ஐந்து காரியங்கள். அவிச்சை அகங்காரம் அவா ஆசை வெகுளி அப்படின்னு ஐந்து காரியங்கள் தோன்றும். அந்த ஐந்தோடும் அவிச்சை முதலிய அந்த ஐந்தோடும், அவித்தை என்பதுதான் அவிச்சைன்னு சொல்லப்படுகின்றது. அந்த அவிச்சை முதலிய ஐந்தோடும் இல்லையா பிரகிருதியின் காரியங்களாகிய அந்த அவிச்சை முதலிய ஐந்தோடும் இந்த உயிர் சேரும். அப்பந்தான் அந்த உயிர் வந்து சிறப்பு வகையால் புருடன் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை நம்முடைய சிவஞான சுவாமிகள் தான் நமக்கெல்லாம் உணர்த்திருக்கின்றார்கள். சிறப்பு வகையால் புருட தத்துவம் என நிற்றல் எப்போ மூலப்பகுதியில் தோன்றும் அவிச்சை முதலிய பஞ்ச கிளேசமும் உடைத்தாய வழி. இந்த அவிச்சை முதலிய அஞ்சுக்கும் என்ன பேரு, பஞ்ச கிளேசம்னு பேராம், ஐந்து குற்றம் அப்படின்னு சொல்லலாம். அவிச்சை முதலிய பஞ்ச கிளேசமும் உடைத்தாய வழி என்பார். என்ன சொல்றார், சிறப்பு வகையால் புருட தத்துவம் நிற்பது எப்போ இந்த பஞ்ச கிளேசமும் கொண்டிருக்கும் போது, அப்பந்தான் அது சிறப்பு வகையால் புருடன். அதனால இப்ப வந்து பஞ்ச கிளேசத்தோட சேரலைய, இந்த காலம் நியதி கலை வித்தே அராகம் இந்த அஞ்சோடு தானே சேர்ந்திருக்கு இந்த உயிர். ஆகவே இப்ப வந்து அது பொதுமையால் தான் புருடன். அப்புறம் பிரகிருதி தோன்றிய பிறகு அந்த பிரகிருதியாகிய அந்த மூலப்பகுதியிலிருந்து தோன்றக்கூடிய